ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவானுடைய கிருப்பையினாலேதான் அவனை பற்றியதான விஷயங்கள் நாம் கேட்க முடியும். பகவானை பற்றிய விஷயங்கள் பேசுறதுக்கும் அவனுடைய அனுகிரகம் வேணும். நிச்சயமாக இது ரெண்டும் நமக்கு இருக்குது. அதை உபயோகப்படுத்திக்கிறது நம்முடைய கையில் இருக்குது. 24 மணி நேரம் அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம், சரியா? இந்த 24 மணி நேரத்தை எப்படி உபயோகப்படுத்திக்கிறதுன்றது அவரவர்கள் கையில் தான் இருக்குது. பேசுகிற சக்தி உலகத்தில் 90% எனக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்குற சக்தி. அப்போ இதில் எதை கேட்குறோம், எதை பேசுகிறோம் அப்படின்னு தீர்மானிக்க வேண்டிய ஒரு புத்தியை சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார். எதை பேசினால் நமக்கு நன்மையோ அதை பேசணும், எதை கேட்டால் நமக்கு எப்பொழுதும் நன்மையோ அதை கேட்கணும். ஆனால் பல விஷயங்கள் அப்போ கேட்கும்போதோ அப்போ பேசும்பொழுதோ அப்போ படிக்கும்பொழுதோ நன்மை யாருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த விஷயங்களை நினச்சாலோ அதை பற்றி யோசித்தாலோ பயமோ அருவறுப்போ வெறுப்போ கோபமோ குற்ற உணர்ச்சியோ நம்மிடத்துல வரும். இப்போ ஒன்றும் வேண்டாம், கோபத்தில் யார்டையா கற்று கற்றுன்னு வச்சுக்கோங்களேன், கத்தி முடித்தா நமக்கு ஒன்றும் சமாதானம் இருக்கிறது இல்லை, நம்ம அப்படி கத்திருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுறது இல்லையா? அப்போ எந்தெந்த விஷயங்களை எப்படி பேசணும் எல்லாமே இருக்குது, நாம் புரிஞ்சு நடந்துக்கணும். அதுக்காகத்தான் சத்விஷயங்கள் கேட்கறது. மகாபாரதம் ராமாயணம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கான உத்தமமான வழிகாட்டிகள், ரொம்ப உத்தமமாக வழிகாட்டுறது. நம்மளை வந்து நம்ம பண்ணுற தவறு என்னன்னு நமக்கு புரிய வைக்கிறது. அதுதான் நம்முடைய இதிகாச புராணங்களுடைய பெரிய பலம். என்னன்னா நம்முடைய தவறு என்ன அப்படின்னு நாம் உணரும்படியாக செய்கிறது, அதானே விசேஷம். தன்னைத்தான் உணர்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது உணர்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதான் இதிகாச புராணங்கள். அதனுடைய சாரத்தை பெண்பிள்ளை அத்தனை அழகா ஜோரா பேசுறா. அதனால தான் பெண்பிள்ளை வாக்கியம் ஒவ்வொரு நாளும் எப்படாப்பா வரும், எப்படாப்பா கேட்கலாம் அப்படின்னு தோன்றது இல்லையா? சொல்றவாளுக்கும் ஆனந்தம், கேட்குறவாளுக்கும் ஆனந்தம், இதை நினைக்கும் பொழுதும் ஆனந்தம். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம் பெண்பிள்ளை வாக்கியத்தில், இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது யோசிக்க 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 சம்மந்தமாக எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லையா? இப்பேற்பட்ட விஷயங்கள் அவள் பேசியிருக்கா. இதிகாச புராணங்களில் கூட இப்படி ஒரு சம்வாதம், ரசமயமான சம்வாதம் காண கிடைக்கிறது இல்லை. ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப். இந்த காலத்தில் கலியுகத்தில் பார்த்தோம்னா எல்லாம் ஃபாஸ்ட்டாக வேணும், சுலபமாக இருக்கணும், பெரிய பிரயோஜனம் தரணும். இது கலியுக தர்மம். அதுக்கு எக்ஸாக்டான ஒரு மருந்து தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அன்னைக்கு கூட என்னிடத்துல ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், சுவாமி இது ஏன் ரகசியம்னு சொல்லணும், திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தைகள்னு சொன்னால் போதாதா அப்படின்னார். அப்போ பகவத் சங்கல்பத்தினால் அடியேன்னு சொன்னேன். இது வெறுமை வாக்கியங்களா அப்படி தூரத்துலேயும் படிச்சுட்டு வந்தால் பெருசாக ஒன்றும் புரியாது. அப்போ ரகசியம் உள்ள நுழைஞ்சு ஒரு விஷயமாக கேட்டோம்னா இதனுடைய ஆழம் புரியும். அதனாலே தான் இது வெளிலேருந்து படித்தா வெறுமை பல வார்த்தைகளுக்கு பல வாக்கியங்களுக்கு அர்த்தமே தெரியாது. அதை தவிர இது ஏன் ரகசியம் அப்படின்னா இந்த விஷயங்களை கேட்க கேட்க நம்ம மனசுக்குள்ள ரகசியமான ஒரு மாற்றம் உண்டாகிறது. மனசே ரகசியமானது, அதுக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு மாறுதலை இந்த பெண் பிள்ளை கொண்டு வரா. அதனாலே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு பெரியவா பேசுகிறேன்னா ரொம்ப உயர்ந்த விஷயத்தை அவள் பேசுகிறாள். அதில் அடுத்த வாக்கியம் சொல்கிறான், இருமாலை இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. ரொம்ப அழகு. வால்மீக மகரிஷி, அந்த வால்மீக மகரிஷி விசேஷமானவர். யாராக இருந்தாலும் பகவானை அடைய முடியும் அப்படின்னு நிரூபணம் பண்ண ஒருத்தர் வால்மீகி மகரிஷி. ரத்னாகரன்ற கொள்ளக்காரன்தான், அந்த கொள்ளைக்காரன் கொலை பண்ணி கொள்ளையடிச்சு தன் குடும்பத்தை காப்பாத்திண்டு வரார். ஒரு சந்தர்ப்பத்தில் காட்டு வழியா போயின்ட்டு நாரத மகரிஷியை வழிமறிச்சு வழிப்பறி பண்ண முயற்சிக்கிறார். அப்ப நாரத மகரிஷி சொல்றார், நீ கொள்ளையடிக்கிற பொருள் எதுவுமே என்னிடத்துல இல்லை, என்கிட்ட இருக்கிற பொருளை உன்னால கொள்ளையடிக்க முடியாது. இதுதான் அந்த மகாத்மாக்களுடைய வாக்கியங்கள். நீ கொள்ளையடிக்கிற மாதிரி பொருள் தங்கமோ பணமோ உயர்ந்ததான லௌகீகமான வஸ்துக்கள் என்னிடத்துல எதுவும் இல்லை, என்னிடத்துல இருக்கிற பொருளை உன்னால கொள்ளையடிக்க முடியாது. அவரிடத்துல என்ன இருக்கு? நாராயண நாமஜபம், உள்ளுக்குள்ள இருக்கிற நாராயணன், அதை கொள்ளையடிக்க உன்னால ஆகாதுன்னு சொன்ன உடனே வால்மீகி கேட்டார், அது என்ன உங்களிடத்துல நான் கொள்ளையடிக்க முடியாத வஸ்துன்னு? நாரதர் சொன்னார், அதே வஸ்து உன்னிடத்துலையும் இருக்கு, எல்லாரிடத்துலையும் இருக்கு, அது இருக்கட்டும், நீ இதுக்கு இவ்வளவு பாபம் பண்றியே, அந்த பாபத்தினாலே என்ன சுகம் அப்படின்னார். அவர் சொன்னார், என் குடும்பத்தை காப்பாத்துறேன், யார் எக்கெடுக்கிட்ட எனக்கு என்ன, எனக்கு சுகம் தரவர்களை சுகப்படுத்த வேண்டிய தர்மம் என்னுடையது, அதனால கொள்ளையடிக்கிறேன், கொலை பண்றேன். சரிப்பா, இதனாலே பாபம் சம்பவிக்கும், அவர்கிட்ட பாபம்னா என்ன? இப்படி அடுத்தவாளை கஷ்டப்படுத்தி நீ உன் உடம்பை வளர்க்குறாய், உன் குடும்பத்தை வளர்க்குறாய் இல்லையா, இது பாபம். இது என்ன ஆகும்னா பின்னாடி உன் குடும்பத்தையும் உன்னையும் படாத பாடுபடுத்தும். எதெல்லாம் பகவானுக்கு பிடிக்காதது, எதெல்லாம் மனிதன் வாழ்வதற்கு விரோதமான முறைகளோ அது எல்லாமே பாபம் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கான். அவன் சொன்னான், அப்போ இந்த பாபங்கள் எல்லாம் என் குடும்பத்தாருக்கும் தானே பங்கு உண்டு. நாரத சிரிச்சார், அது எப்படிரா, வலியில பங்கு உண்டா இல்லையே, தூக்கத்துல பங்கு உண்டா இல்லையே, பசியில பங்கு உண்டா இல்லையே, அதுபோல பாபத்திலையும் பங்கு கிடையாதப்பா. சரியா அப்படின்னு நான் நம்பலை. சரி, நீ வேணா வீட்டில் போய் கேட்டுட்டு வா அப்படின்னு விட்டார். இந்த வால்மீகி அந்த ரத்னாகரன் அழகாக அவர் ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு போயிட்டார். வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் கேட்கிறார், அம்மா அப்பா மனைவி குழந்தை. மனைவி சொல்லிட்டா, உங்களை நம்பி வந்தேன், என்னை காப்பாற்ற வேண்டியது உம்முடைய தர்மம், உம்முடைய பாபத்தில் எனக்கு பங்கு கிடையாது. சாஸ்திரப்படியே புருஷனுடைய புண்ணியத்தில் தான் மனைவிக்கு பங்கு உண்டு, ஒழிய புருஷனுடைய பாபத்தில் மனைவிக்கு பங்கு கிடையாதுன்னு இருக்கு. அதே மனைவி பண்ணக்கூடிய பாபத்தில் புருஷனுக்கு பங்கு உண்டுன்னு இருக்கு, ஏன்னா இவனை நம்பி வந்ததுனாலே. பிள்ளை சொல்லிட்டான், அப்பா நீ சின்ன பையலாக இருக்கும்போது உன்னுடைய அப்பா அம்மா உன்னை வளர்த்தா, இப்போ என்ன வளர்க்குற, நீ வளர்க்குற, அதனால் எனக்கு பங்கு கிடையாதுன்ட்டான். அப்பா அம்மா சொல்லிட்டா, உன்னை பெத்ததே பாவம், வளர்த்ததே பாவம், இது உன் பாவத்தை வாங்கிக்கணும், போடா பயலேன்னு விட்டார். அப்போ யாரும் தன்னுடைய பாவத்தை வாங்கிக்கிறதுக்கு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே துக்கப்பட்டு ரத்னாகரன் நாரதர் இடத்துல வர, நாரதர் சொல்றார், கவலைப்படாதே, உன் பாவத்தை எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராமானு ஜபி அப்படின்னு விட்டார். ரொம்ப சுலபமான அக்ஷரம் இல்லையா, ராமானு ஜபின்னார். ஆனால் இவருக்கு பாவத்தினாலே ராமான்ற வார்த்தை வரமாட்டேங்கிறது, சரியா வரமாட்டேங்கிறது, அதுன ராமாதானே, இது நான் தான் சொல்லிட்டேன் அப்படி நீங்கள் சொல்லலாம். புண்ணியம் இருந்தால் தான் ராமான்ற வார்த்தை வரும். எத்தனையோ பேர் இடத்துல சொல்லுவோம், நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு. ஆ, நான்லாம் நிறைய பண்ணிட்டுருக்கேன்னு வா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டான்னு சொல்லல ஒழிய, நான் ராமநாமத்தை ஜபிப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். நான் ராமநாமத்தை ஜபிக்க மாட்டேன்னு சொன்னால் கூட புண்ணியம் இருக்குது, சரியா? அவருக்கு வரலையா. கடைசியில் நாரதர் பார்த்தார், எதிர்க்கிற்கு ஒரு மரத்தை காட்டி, இது என்னடா மரம்னார், மராமரம் அப்படின்னார். இதையே ஜபிச்சுட்டுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவர் அந்த மராமரத்துக்கு முன்னாடி உட்காந்து, மராமரா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் மரம் சொல்ல மாட்டார், மராமரம்னு ஜபிச்சுட்டு இருக்கார். ஒரு சீதியில் அந்த இம் அப்படி விட்டு போயிடுது, மராமரம் ஆகி, அதுக்கப்புறம் மராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமரா ராம ராம ராம் ராம 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 ராம் ஜெபிச்சின்றிருக்கார். அந்த பாவம் போக 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 மரா மரா அப்படின்ற வார்த்தை ராமா ராமா ராமான்னு மாறிடுத்து. சரியா, பகவானே இவர் நாக்கு அப்படி பிறழ வச்சுட்டான், ராமான்னு அழகா நாக்கு பிறண்டது. குரு சங்கல்பம் பண்ணி ஒருத்தனை நாம ஜபம் பண்ண வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா சத்தியமா நாம ஜபம் வந்தே தீரும். அதனாலதான் ஒரு குருமுகமா மந்திர உபதேசம் வாங்கிக்கணும்னு பெரியவா சொல்றான். ஏன்னா அவர்கள் அத்தனை தூரம் அதை ஜபிச்சு பகவத் சிந்தனையில இருந்து அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு மரியாதை இல்லையா. அனுபவம், அனுபவத்தில் இருக்கிறவா சொன்னா தானே, சைக்கிளே ஓட தெரியாது ஒருத்தன், சைக்கிள் ஓட்டதான் ரொம்ப ஈஸி, அதெல்லாம் ஒரு நாளில் கற்றுன்னு இருக்கலாம் அப்படின்னா அதை எப்படி சொல்ல முடியும்? நான் புக்கெல்லாம் வாசிச்சிருக்கேன், நிறைய பேர் சைக்கிள் கற்றுக் கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன், நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், எனக்கு சைக்கிள் ஓட்டுறதுலாம் உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்பினேன்னா அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். அதுபோல் இந்த காலத்தில் ஒன்று குருவெல்லாம் ஒன்றும் நம்ப முடியல, நானாக எனக்கு இந்த நாமம் பிடிச்சிடுது, நானாக ஜபிக்க போகிறேன், அது ஜபிக்கலாம். ஆனால் ஒரு குரு மூலமாக வரும்பொழுது அதற்குரியதான பலம் ஜாஸ்தி தான். நமக்கு தெரிஞ்ச நாமமாக இருக்கலாம், ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா, எல்லாம் வார்த்தையாக இருக்கப்படாது, அதற்குள்ள ஒரு பலம். எட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சரியா. அதனால் ஒரு குரு மூலமாக தான் வரணும். ஆனால் குருவே இல்லையே அப்படின்னா ராமானுஜர் சங்கர் நினச்சிட்டு நல்ல குருவை காட்டுங்கோ, பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கோ, அப்போ தானாகவே பகவான் சத்குருவை கொடுப்பான். இல்லாட்டி இப்போ இந்த பகவான் நாமத்தையே உபதேசமாக எடுத்துன்னு கூட ஜபிங்கும். ஆச்சரியமாக ஒரு ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார், பகவான் ஜபிக்க வச்சுட்டான், குரு பலம் வீண் போகாது, குரு கிருபை தோத்து போகாது, அவ்வளவு அழகா ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். ஜபிச்சு 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 தன்னிலை மறந்தார், தான் யாருன்னு மறந்தார், சுத்தி நடக்கிறத மறந்தார், சுத்தி வர கரையான் புற்று கு அழகா கட்டெடுத்து ஜபிச்சுட்டே இருக்கார். அப்படி ஒரு ராம நாம ஜபம், ராம 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 ராமநாமத்துக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டே. குளம் தரும் செல்வம் தந்திடும்னு திருமங்கையாழ்வார் சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக ராமநாம மகிமையே கம்பன் சொல்கிறார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, எம்மையே ராமவின் இரண்டெழுத்தினால். அப்பேற்பட்ட ராமநாமம் ஜபிச்சு 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 ராமநாமத்தில் அப்படியே தன்னை மறந்தா வரும். நீங்களும் விடாமல் ஜபிச்சுன்னா வரும், கவலையே வேண்டாம். ஆச்சரியமாக ஜபிச்சுட்டே இருக்கார். ஒரு சிதியில் உடம்பெல்லாம் கரையான் அரிக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ பிரம்மர்தேவர் பிரத்யக்ஷமாக வந்து அழகாக தன் கமண்டல ஜலத்தை எடுத்து அந்த புத்தில் தெளித்து அந்த புத்தெல்லாம் கரையை வச்சு ஹே வால்மீகி அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வால்மீகின்னு பேர். வால்மீகம் அப்படின்னா புற்று, அந்த புற்றுலேருந்து வந்ததுனாலே வால்மீகி மகரிஷி. ரத்னாகரன்ற கொள்ளக் ராமநாம பலத்தினால் குரு கிருபையினாலே வால்மீகி மகரிஷியாக மாறினார். அழகா ஆச்சரியமாக வால்மீகி மகரிஷியாக ஆயிட்டார். விடாமல் ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் நாரத மகரிஷியை பகவான் திரும்பவும் அனுப்பினான். அப்போ தான் வால்மீகி மகரிஷி அழகான வசத்தியான ஒரு மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், யார் இருக்கா சொல்லுங்கன்னு சொல்ல, அப்போ சம்க்ஷேப ராமாயணமாக நாரத மகரிஷி வால்மீகிக்கு ராமாயணம் முழுக்க சொல்கிறார். அதை கேட்டு அசந்து போகிறார் வால்மீகி மகரிஷி. அவ்வளவு சிரேஷ்டமாக, அவ்வளோ வசத்தியா, அவ்வளோ வசத்தியா, ராமன் அவ்வளோ பெரிய குணங்குவானா, இத்தனை குணம் உடையவனா அந்த ராமன் அப்படின்னு மயங்கி போகிறார். மயங்கி போகிறார், அதிலேயே தளைச்சிருக்கார். பகவத் சங்கல்பத்தினாலே ராமனே வால்மீகி மகரிஷியை தன்னுடைய சரித்திரத்தை எழுத தூண்டினார். அழகா எழுதுறார். வால்மீகி ராமாயணம் பார்த்தோம் அப்படின்னா பகவான் ராவண வதம் அந்த மாதிரி வரைக்கும் தான் இருக்கும். அவ்வளவு அழகா 24,000 ஸ்லோகம் ராம பட்டாபிஷேகத்தோட பூர்த்தி பண்ணுவார். அழகா வால்மீகி மகரிஷி ஜோரா எழுதுறார். பகவான் பார்த்தான் அவ்வளவு ராமநாமம் ஜபிச்சிருக்கார். அதுக்கு அனுகிரகமாக தான் ராமாயணம் எழுதுகிற ஒரு பாக்கியத்தை சுவாமி கொடுத்துட்டார். ராமநாமத்தை ஜபிச்சா, அது நம்ம ராமத்தை ஜபிச்சுட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், பகவான் யோசித்து யோசித்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன கொடுக்கலாம், இதை விட பெருசாக என்ன கொடுக்கலாம் அவன் யோசிப்பான். இப்போ ஒரு குழந்தை சமத்தாக இருக்குன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணால் அப்பா அம்மா யோசிக்கிறாளோன்னு, அதுபோலே சுவாமி யோசிச்சுட்டே இருக்கார். நம்முடைய நன்மையை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நன்னா புரிஞ்சுக்கோம். நம்ம எல்லாருக்கும் அப்பப்போ ஒரு சுய பச்சாதாபம், ஒரு கவலை வந்துடும், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு. நம்மளுடைய நன்மையை யோசிக்கிறதுக்கு தெய்வம் இருக்கே, அந்த நம்பிக்கை பூரணமாக வரும். என் நன்மையை யோசிக்க என் பகவான் இருக்கான், என் நல்லதை யோசிக்க என் பகவான் இருக்கான், என்னுடைய நல்லதை காப்பாற்றி கொடுக்கறதுக்கு என் பகவான் இருக்கான், என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு என் பகவான் இருக்கான், என் வாழ்க்கையை நான் வாழறதுக்கு உதவி பண்ண பகவான் இருக்கான். இந்த சிந்தனை தான் நிறைய வரணும். அப்போ பகவானே தீர்மானம் பண்ணான் வால்மீகி மகரிஷியை ஸ்ரீமத் ராமாயணம் எழுத வச்சுட்டான். வால்மீகி மகரிஷி பார்த்தார் இது லோகத்தில் பிரகடனப்படுத்தணும், ஜனங்களுக்கு இந்த துக்கம் எல்லாம் மாறணும்னா ஸ்ரீமத் ராமாயணம் தகுந்த ஒரு விஷயம், அத்தனை ஒரு விசேஷம், வேதஸ்வரூபம், அவ்வளவழகா 24 அக்ஷரம், காயத்ரி மந்திரத்தினுடைய வியாக்கியானம் அப்படின்னு தான் ஸ்ரீமத் ராமாயணத்தை பெரியவா சொல்கிறார். அப்போதான் பகவான் அழகா பட்டாபிஷேகம்லாம் கழிஞ்சாச்சு, தாயாரும் பெருமாளும் சௌக்கியமாக இருக்கா, தாயார் கர்ப்பவதி ஆயிடுறா. அவபாடு கர்ப்பவதியாக இருக்கா. அப்போதான் ஒரு வண்ணான் தன் மனைவியை திட்டான். ஒரு நாள் ராத்திரி அவள் போயிட்டு வந்துட்டா, அவள் பிறந்தாதுக்கு போன அவன்கிட்ட சொல்லிட்டு போகலை, அது தனி கதை விட்டுருவோம். உடனே அவன் சொல்கிறான் கிண்டலா, நீ எங்கே வேணா போயிட்டு வந்தால் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு நான் ஒன்றும் ராமன் கிடையாதுடி, சீதை மாதிரி அவள் பாட்டு எங்கேயோ இருந்துட்டு வரும், நான் ஏற்றுக்க முடியுமோ அப்படின்னு விட்டான். ஏற்கனவே சீதா மாதா அக்னி பிரவேசம் பண்ணி தன்னுடைய பதிவிரதா தன்மையை நிரூபணம் பண்ணிட்டான். அதுலேயும் பகவான் சீதையை பரிசோதனை பண்ணலை, சீதையை லோகத்தில் பிரகடனப்படுத்தினான். நிறைய பேர் தப்பாக பேசுகிறான். ராமன் ரொம்ப அழகாக சொல்கிறான், கண்ணோவு உள்ளவனுக்கு ஒரு ஜோதியை பார்த்தா எப்படி கண் கூசுமோ கண் வலிக்குமோ அதுபோலே எனக்கு அப்படின்னா. அப்போ பகவான் தோஷம் தன்னிடத்தில் இருக்கிறதா சொன்னானே ஒழிய சீதையை தோஷமுடையவள்னு சொல்கிறார். இதுன்னா விஷயம் தெரிஞ்ச பெரியவா ரொம்ப தெளிவாக பேசுகிறான். அறகுறையாக புரிஞ்சின்றவாத ராமனை கேவலப்படுத்துகிறார். அவ்வளோ பெரிய தப்பு அது, எப்படி ராமன் தப்பாக நடந்துப்பான். அப்போ நமக்கே ராமன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இது கொஞ்சம் அசிங்கமான விஷயம், அவ்வளோதான் வேறு சொல்ல முடியும். இதை பற்றி பேசுகிற தெளிவாக புரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பெரியவா இடத்துல கேட்டுக்கணும். நம்மளா இஷ்டத்துக்கு தோன்றபடியெல்லாம் கர்ணன் வசத்தி ராமன் தாழ்த்தி ராமனே சந்தேகப்பட்ட இஷ்டத்துக்கு உளரப்படாது. புராண இதிகாசங்களை தெரிஞ்சுட்டு பேசணும். தெரியலன்னா தெரிஞ்ச பெரியவா இடத்துல கேட்கணும். அது மாதிரிலாம் பெரியவா இருக்கலாம். நீங்கள் இன்டர்நெட்டில் தெரியினாலும் பெரியவாள்லாம் கிடைக்க மாட்டான். சரியா, பெரியவாள்லாம் பல இடங்கள் அவள் பாட்டுக்கு இருக்கா. அழகாக அவகிட்ட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு கூகுளில் உட்காந்துட்டு சத்குரு யார் அப்படின்னு கேட்டால் கூகுள் சொல்லுமா? கூகுள் பாவம், நீங்கள் எதை கேட்டாலும் எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும். அதில் திருப்பி செலக்ட் பண்ணுற வேலை உங்களுடையது தான். புரிஞ்சுதோ? நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் கூகுளில் வர்றது எல்லாமே ஆத்தென்டிக்கேட்டட் இன்ஃபர்மேஷனே கிடையாது. திருப்பதி பாலாஜி பெருமாள் ட்ரெஸ்டு வித் ஃபுல் டைமண்ட்ஸ், வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் இந்த மாதிரி தரிசனம் உண்டு, இது டிடிடிஏ இந்த படத்தை வெளியிட்டிருக்குன்னு சொல்கிறான். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அது ஒரிஜினல் திருப்பதி பெருமாளே கிடையாது. ஏதோ ஒரு கோவிலுடைய ஒரு மூர்த்தி ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு, திருப்பதி பெருமாளே கிடையாது. இந்த மாதிரி திருப்பதி அரிய வீடியோ நிறைய விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வர்றது எதுவுமே ஆத்தன்டிக்கேட்டர் கிடையாது. அவாவா தோன்றதெல்லாம் இந்த மழை விஷயங்களை என்ன பாடுபடுத்துறது பார்க்குறோம் இல்லையா? பல விஷயங்கள் பொய்யான தகவல் தான் பரப்பப்படுகின்றன. இவா காணாமல் போயிட்டா, தயவு செஞ்சு இவாளை கண்டுபிடிச்சு கொடுங்க, இவாளை அண்ணா தம்பி தெரில, அப்பா அம்மா தெரில, இல்லாட்டி இங்கே பிளட் டொனர். ரொம்ப 99% பொய்யான தகவல்கள் தான் சோசியல் மீடியாவில் உலாவின் இருக்கு. நன்னா பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தொட்டதெல்லாம் எல்லாத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. அதை பற்றி தெரிஞ்சவாடத்தை கேட்டுண்டு அது உண்மையானான் புரிஞ்சுண்டு ஒரு விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு நியாயம் வேணும், ஒரு காரணம் இல்லாமல் சும்மா இஷ்டத்துக்கு எதையோ ஒன்றெல்லாம் தகவல்களை பரப்பப்படாது. கூகுளில் தேடுன்னு நீங்கள் நல்ல விஷயம் தெரிஞ்சவா யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, சரியா? கூகுளே பாவம் குழம்பி கிடக்கிறது. இட்ஸ் குட் சர்ச் இன்ஜின், அதில் டவுட் கிடையாது. பட் ஆனால் அதிலே நல்லது செலக்ட் பண்ணுற, ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணுற ஒரு ரைட் திருப்பி நம்மகிட்ட தான் வந்துடுறது, சரியா? எத்தனையோ மகாத்மாக்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ராமன் விஷயம் அப்படி தான். ராமன் வந்து அவளை தீ குளிக்க சொன்னார். நாங்கள்லாம் புரட்சிகாரமான பெண்கள், ராமன் சொன்னால் நாங்கள் கேட்டுருவோமா? ராமன் அப்படி சொல்லவே இல்லையே. சொல்லாத ஒரு விஷயத்தை ராமன் சொன்னார், ராமன் சொன்னார், ராமன் சொன்னார். ராமன் என்ன தான் பண்ண முடியும் பாவம், யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இந்த வண்ணான்னு சொல்லிட்டான், போடி நீ நான் ராமனா, நீ எங்கே வேணா போயிட்டு வந்தால் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு அப்படின்னு விட்டான். இந்த விஷயம் ராமன் காதில் விழுந்துடுத்து. இப்போ பகவான் பார்த்தார், இதை காரணம் கொண்டே வால்மீகிக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணார். இதுதான் பகவான் எலியில் என்னடனா, எல்லா இடத்தையும் தன் பேரை எடுத்துப்பார், ஆனால் தன் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, எதுக்கு வால்மீகிக்கு அனுகிரகம்னா, அவர் நல்லழகாக ராமாயணம் எழுதிட்டாராம். பகவான் பார்த்தா நல்லா ராமநாமம் ஜபிச்சாச்சு, அதுக்கு ராமாயணம் எழுதி அனுகிரகம் பண்ணிட்டேன். இப்போ வால்மீகிக்கு அடுத்த அனுகிரகம் பண்ணணும். என்னடா அனுகிரகம்னா, தாயாரை வால்மீகியுடைய ஆசிரமத்தில் தங்க வைக்கணும். அப்போ தாயார் அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். ஏன்னா ராமாயணத்தை சரியாக கேட்கறதுக்கு யார் தகுந்தியான அதிகாரின்னா சீதா மாதா தான். அதனால் பகவான் பார்த்தான் சரின்னு சொல்லி கர்ப்பவதியாக வேற இருக்கா. அப்போ தன் குழந்தைகளுக்கு வால்மீகியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பகவான் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. பகவானுடைய பிள்ளைகள் தானே, ஆனால் பகவான் பார்த்தான் ஒரு சத்குருவனுடைய ஆசீர்வாதம் குழந்தைக்கு வேணும். கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைக்கு சத்குரு ஆசீர்வாதம் கிடச்சி கொடுத்தோம்னா நிச்சயமாக அந்த குழந்தைகள் வழி தப்பி போகாது, போக முடியாது. அதுக்கு இந்த வண்ணான் விஷயம் ஒரு காரணமாக கிடச்சொடுத்து சுவாமிக்கு. உடனே ஒரு பிரஜையினுடையதான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது ராஜ தர்மம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை கூப்பிட்டு கொண்டு போய் சீதையை வால்மீகி ஆசிரமத்து பக்கத்தில் விட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு. உடனே லக்ஷ்மணன் ஒன்றும் எதிர்பேச்சு பேச முடியல, நேராக கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா. சீதா மாதாவுக்கு ஒன்றும் புரியலை. சரின்னு சொல்லி பக்கத்தில் வால்மீகி மகர்ஷி ஆசிரமத்திற்கு வரலாம் வந்தார்கள். அழிச்சுட்டு போயாச்சு சீதா மாதாவை. எதுக்குமா இங்கே விட்டுருக்க, எனக்கு தெரியாது, பரவாயில்ல, ரிஷிகள் ஆசிரமம் இருக்குன்னு சந்தோஷமாக தாயார் இருக்கா. அப்போ வால்மீகி எழுதின ராமாயணத்தை முதல் முதல்லருடைய ஸ்ரோதா பண்ணது யாருன்னா தாயார் தான். முதல் ஸ்ரோதா, ஸ்ரோதானா கேட்குறவா, முதல் ஆடியன்ஸ் யாருன்னா ஸ்வயம் சீதா மாதா. ஏன்னா ஒரு விஷயம் தாயார் காதில் போயிடுதுன்னா அது லோகத்துக்கே போய் சேரும். அம்மா காதில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் போயிடுதுன்னா அப்படியே குழந்தைகள் எல்லாருக்கும் பரவும் இல்லையா, அது ஜெகஜ்ஜனனி ஜெகன்மாதா. அழகாக சீதா உட்காந்துட்டு டெய்லி ராமாயணம் கேட்குறா வால்மீகி சந்தோஷமாக. ரெண்டு விஷயம், கர்ப்பவதியாக இருக்கும்பொழுது அது தலப்பிரசவம்னா நிச்சயமாக பிறந்தாத்துக்கு அனுப்புவாள். ஏன்னா அந்த சமயத்தில் பிறந்தாத்தில் தான் அவளுக்கு அந்த வாம்த், அந்த ஒரு அரவணைப்பு கிடைக்கும். மாமியாரத்தை பார்த்துக்கிறா, மற்றவா பார்த்துக்கிறா, சௌகரியங்கள்லாம் இருக்கட்டமே. இப்பயே பார்க்க எத்தனையோ பேர் இந்த ஃபாரினில் இருக்கான்னா அந்த ஊரில் குழந்தைகள் பிறந்தால் அந்த ஊர் சிட்டிசனாக கிடைக்கும், அவளுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கும், இல்லாட்டி சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்னா அப்போ கூட அம்மாவையும் அப்பாவையும் அங்கே வந்துருங்கோ, அந்த வாம்த் வேண்டியிருக்கு அவளுக்கு. தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் இருக்கும்பொழுது அந்த ஸ்திரீக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ், அது அது ஒரு பெண்ணாக இருந்து தாய்மை அடைஞ்சு அம்மாவுடைய அரவணைப்பில் ஒதுங்கினாலொழிய இது புரியாது. ஏன்னா தலப்பிரசவம் போது அதனுடைய வலி அப்படின்னு தெரியாது, வயிற்ற பரட்டுமா வாந்தி வருமா மசக்கே அப்படின்வா, அது இழுத்து போண்டு அம்மா தான் எல்லாம் பண்ணி கொடுப்பா. அப்போ இவளை மிதிலா தேசத்துக்கு அனுப்பலையாம் ராமச்சந்திரமூர்த்தி. ஒரு பயம், இங்கேயா ஜனகர் எதானோ சொல்லிட்டாருண்ணா, என்னுடைய உங்கள் ஆத்துக்கார பாட்டு காட்டுக்கெலாம் அழிச்சுட்டு போயிட்டார், இப்போ பெருசாக இங்கே கொண்டு விட்டாரா அப்படின்னா சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் ரோஷம் ஜாஸ்தி ராமனுக்கு. பார்த்தா அப்போ சகோதரன் வீட்டுக்கு அனுப்பலான்னு தீர்மானம் பண்ணிட்டார். சகோதரன் யாருன்னா வால்மீகி. வால்மீகி எப்படி சகோதரன்னா, சீதா மாதா நிலத்தை உழுத வழியில் பிறந்தவள், கலப்பை உழுத வழி தான் சீதை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். வால்மீகியும் மண்ணிலேருந்து அந்த புத்திலேருந்து தானே வந்தார், அதுக்கு முன்னாடி ரத்னாகரன், புத்திலேருந்து வந்த பிறகு தான் வால்மீகி. அப்போ ரெண்டு பேருக்கும் மண்ணுடைய சம்பந்தம். அப்போ சகோதரன் சகோதரி ஆயிட்டாளம். அந்த கார்த்திகை தீபத்துக்குன்னு வருது பாருங்கள், நமக்கு சகோதரன் சகோதரி எல்லாமே அழகாக. சகோதரன் சகோதரி ஆனதுனால பகவான் பார்த்தா பிறந்தாத்துக்கு அனுப்புகிற மாதிரி வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சுட்டான். அப்போ இவ்வளவு யோசிச்சு ராமச்சந்திரமூர்த்தி அனுப்பிட்டார். எதுக்கிட்டான்னா, சீதா மாதா ராமாயணம் கேட்கலாம், சீதா மாதாவுக்கு ரெஸ்ட் வேணும். ஆனால் அரண்மனையில் இருந்தால் மாற்றி 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 எல்லாம் இருக்கும், திடீர்னு ஏதாவது திருப்பி அந்த கைகேயி நினைப்பெல்லாம் வந்துடுத்துனா, அந்த 14 வருஷம் திருப்பி திருப்பி எல்லாரும் பழைய கதையை கேட்டுகிட்டே இருப்பாள், என்ன பாடுபட்டடி அப்படின்லாம் வருத்தப்பட்டால் திருப்பி திருப்பி மனசு இருக்கும். ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டோம், ஒரு சத்குருவனுடைய நிழலில் ஒதுங்கினோம்னா இந்த உலகாயுத துக்கங்கள், நம்ம வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள்லாம் நம்ம மனசை பாதிக்காது. அது மனசில் வந்தாலும் பெருசாக பாதிக்காமல் பார்த்துப்பான். அதுவும் சத்விஷயங்களில் ஈடுபடும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள்லாம் அப்படி ஓரம் தானாக ஒதுங்கிப்படும். அதனால தான் சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திஹி அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதர் அவ்வளோ அழகாக சொன்னார். அப்போ அழகாக இவ்வளவு பிளான் பண்ணி தான் தாயாரை பெருமாள் வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்து பக்கத்தில் விட சொன்னார். தாயார் உட்காந்துட்டு டெய்லி ராமாயணம் கேட்குறா, கர்ப்பத்தில் இருக்க குழந்தைகளும் ராமாயணம் கேட்கறது, டெய்லி சத்விஷயத்தோடு அந்த குழந்தைகள் வளர்றது. வால்மீகிக்கு பரம சந்தோஷம், இப்படி ஒரு ஸ்ரோதா கிடச்சுட்டாரு. அது இல்லாமல் அவருக்கு ஒரு ஆசையாம், இந்த ராமாயணத்தை லோகத்தில் பிரகடனப்படுத்தணும், ஜனங்கள் நல்லா இருக்கணும். பகவான் பார்த்தான், இவ்வளவு ரத்னாகரன் கொலகாரனாக இருந்தவன், கொள்ளக்காரனாக இருந்தவன் இவ்வளவு தூரம் ராமநாமத்தை ஜபிச்சு மாறி வந்திருக்கான், அவனுக்கு நல்ல கிஃப்ட்டு நான் கொடுக்கணும். என்னடா கிஃப்ட்டுன்னா, தன் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற பொறுப்பையும், தன் குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் பண்ணுற பொறுப்பையும், தன் குழந்தைகளுக்கு வேதாபியாசம் பண்ணுற பொறுப்பையும் சுவாமி அந்த வால்மீகி கொடுத்துட்டார். தன் குழந்தைகளை பொறுப்பாக வளர்க்குற பொறுப்பை பகவான் வால்மீகி கொடுத்துட்டாருன்னா, ஒரு பக்தன் நாமத்தை ஜபிச்சு பகவானை நம்பினா பகவான் என்னெல்லாம் பண்ணுவான்னு பார்த்துக்கோங்க. அப்போ வால்மீகி மாதிரி ஜபிக்கணும், அது ஒன்று இருக்கு இல்லையா? அறகுறையாக ஜபிக்கிற நமக்கே இவ்வளவு பண்ணுறார் சுவாமி. எத்தனை விஷயங்கள், பெரிய சத்தையோ நாம பக்தியோ இல்லை, ஆனாலும் அந்த நாம ஜபத்துக்கு பகவான் அவ்வளோ அழகாக கிருபை பண்ணுறானோ. அப்போ அத்தனை வசத்தி அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம். இவ்வளவு பிளான் பண்ணி தான் விட்டார். குழந்தைகள் பிறந்தார்கள், பிறந்த உடனே அந்த குழந்தைகளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணது வால்மீகி மகரிஷி. ராமனுடைய பிள்ளைகள், இது சாதாரண மனுஷ குழந்தைகள் இல்லை, ராமனுடைய பிள்ளைகள். இந்த காலத்திலலாம் குழந்தை பத்துக்கு போகிறோன்னா எவ்வளவு யோசிப்பா பேர், இந்த பேரா அந்த பேரா அந்த பேரா இந்த பேரா, எவ்வளவு யோசிக்கிற இன்டர்நெட்லாம் பார்த்து. இந்த காலத்தெல்லாம் பெரியவாள் இடத்துல டிஸ்கஷனே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அந்த காலத்தெல்லாம் பெரியவா தான் குழந்தைகளுக்கு பெயரை தீர்மானம் பண்ணுவா, முக்கியமாக எப்படியும் ஆற்றுல மூத்தவாளோட பெயரை வச்சிருவா, அதுக்கப்புறமா வேறு பேர் கூப்பிடத்துக்குன்னு ஒரு பேர் வைப்பா. இது தப்பு சரியில்லை, அந்த காலத்தில் பெரியவாளுக்கு அந்த மரியாதையை பற்றி நான் பேசிட்டுருக்கேன். அந்த பெரியவா பேர் வச்ச குழந்தைகள்லாம் நன்னா தான் இருக்கா, ஒன்றும் வீணாலாம் போகலை எனக்கு தெரிஞ்சு. அதுலேயும் குரு பேர் வச்சுட்டாருன்னா கேட்கணும் அந்த பாக்யம் அந்த குழந்தைகளுக்கு. பிறந்த உடனே லவ குஷா அப்படின்னு பேர் வச்சுட்டார், லவன் குஷன். வால்மீகி தான் குழந்தைகளை வாங்கிக்கிறார், வால்மீகி தான் ஆசீர்வாதம் பண்ணுறார், வால்மீகி தான் பேர் வைக்கிறார். பிறந்த குழந்தைகள் காதில் ராமான்னு உபதேசம் பண்ணுறார். அப்பா பேரையே பிள்ளைகளுக்கு உபதேசம். பகவானுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் கதி அவாளுக்கும். இந்த குழந்தைகள் நாலு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்றது அவ்வளோ அழகாக அதுங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து ராமாயணத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதை அகம் குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே அப்படின்றோம் இல்லையா. நிஜமாவே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த லோகத்தில் பிரகடனப்படுத்துங்கோடா பசங்களா அப்படின்றார். அந்த குழந்தைகளும் அதை பாடிண்டே போகிறா. அந்த ராமாயணம் அந்த குழந்தைகளை ஜோரா அயோத்தியாவை கைஷண்டு போய் ராம சன்னிதானத்திலேயே ராமாயணத்தை பாட வச்சுடுத்து. பெண் பிள்ளை இதை பிடிச்சுட்டா, இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. ரெண்டு மன்னர்களாம் அதான, அடுத்த மன்னர்கள் ராமனுக்கு அப்புறம் அவ தானே, அவ்வளவு சிரேஷ்டம். இரு மன்னரை பெற்றேனும் வால்மீகரை போல, அதாவது அந்த ராமநாமத்தினுடைய எல்லையை புரிஞ்சுட்டு பேசுறார். இல்லாட்டி ராமநாமம் ஜபித்தேனும் வால்மீகரை போல இப்படிதானே சொல்லணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சு ராமநாமம் ஜபிச்சார் வால்மீகர் இப்படிதானே பேசுவோம். இந்த ராமநாமத்தினுடைய பரம பிரயோஜனம் என்னடான்னா, ராமனுடைய பசங்களுக்கு பெயர் வச்சு அவர்களுக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணி ராமாயணம் சொல்லி கொடுத்து அவர்களை ராமனுடைய சன்னிதானத்துல பாட வச்சாரு. இந்த பாக்கியம் அடியாள் அது போல இல்லையே சுவாமி. அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, என்ன ஒரு ஆழம் பாருங்க. இந்த பெண்பிள்ளை எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இந்த வாக்கியத்தை கொண்டு ராமனுடைய பல தவறான அபிப்பிராயங்கள், ராமனை பத்தி நம்ம வச்சிருக்க பல தவறான அபிப்பிராயங்கள் தப்பு அப்படின்னு நிரூபணம் பண்ற ஒரு அனுகிரகத்தை இன்னைக்கு எனக்கு திருப்பாணாழ்வார் கொடுத்துட்டார். அப்படிதான் சொன்ன ரங்கனுடைய கிருபை. ஏன்னா ரங்கனுக்கு தெரியாத ராமனா, ராமனுக்கு தெரியாத ரங்கனா? ரங்கனு ராமனை ஆராதனை பண்ண ரங்கனாச்சே. திருப்பாணாழ்வார் ஆண்டானாலே ரங்கன் தானே முதல்ல, அந்நிர் ஆழ்வார்கள்னாலே ரங்கன் தான். அந்த ரங்க கிருபை அந்த ராமனுடைய சத்தியத்தையும் தர்மத்தையும் நியாயத்தையும் இன்னைக்கு நிரூபணம் பண்ற பாக்கியத்தை பெண்பிள்ளை கொடுத்துட்டார். அதனால சொல்ற அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன. இரு மன்னரை, மன்னர் தான் சொல்றவள், இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. இது அதை வேற யார்கிட்ட அவ சொல்லியிருந்தா கூட விசேஷம் இல்லை. இது எல்லாத்துக்கும் சாட்சியான லக்ஷ்மணன் இந்த ராமானுஜர். ராமன் கிட்ட கதர்றார், அண்ணா எதுக்கண்ணா கொண்டு போய் விட சொல்றார், மன்னிக்கிட்ட என்ன தப்பு இருக்கு சீதா மாதா இடத்துல, அவள் தான் அக்னி பிரவேசம் பண்ணாளே, லோகமே பார்த்துதே, திரும்பியே ஏன்னா வண்ணான கொண்டு ஜெயில போட்டு தலையை சீவிடலான்னு கத்தின லக்ஷ்மணன். இவ்வளவு கஷ்டம் பாருங்க லக்ஷ்மணனுடைய வாழ்க்கை. 14 வருஷம் காட்டுல வனவாசம், அதுக்கப்புறம் மாரீசன் மான் பின்னாடி சுவாமி போனோன்னு சீதை வாயில வந்தபடி எல்லாம் திட்டார். சீதையை வெளியிட்டு வந்ததுக்கு ராமன் திட்டார். அத்தனை பாடுபட்டா இப்ப பழிய வேற, கர்ப்பவதியான சீதையை கொண்டு போய் வால்மீகி வேற. பகவான் எவ்வளவு நம்புறாரு பாருங்க அந்த லக்ஷ்மணன், வேற யாரும் இவ்வளவு நம்பல. அதே பரதா நீ போடா, ஆஞ்சநேயர் கொண்டு விட சொல்ல வேண்டியதுதானே. வேற யாரும் ராமன் சொன்னா அப்படியே கேட்க மாட்டாளா, லக்ஷ்மணனை தவிர. அப்படி சீதா மாதாவை கொண்டு விட்ட அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜர் சேவிக்கிறார். சீதா மாதா வாங்க அப்படி போகலாம் அப்படின்னோட வால்மீகி ஆசிரமம், ஆமாம்பா அப்படின்னா சொல்லி ஐஷன் போயிட்டு சரி மாதா உத்தரவு கிளம்புறேன். ஏ லக்ஷ்மணா நானும் திரும்பி வரேன்டாங்கடா விட்டுட்டு போறேன். இல்லைம்மா ராஜாங்க உத்தரவு, உங்களை இங்க விட்டுட்டு வர சொல்லிட்டார் ராமச்சந்திரமூர்த்தின்னு பொங்கி வந்த அழுகையை அடக்கிண்டு தாயாரை சேவிச்சுட்டு இந்த பாவியை மன்னிச்சிடுங்கோமான்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம வேகமா ரதத்துல ஓடி வந்த அந்த லக்ஷ்மணன். அந்த குற்றம் இருந்துட்டே இருந்துதான் இன்னைக்கு இந்த பெண் பிள்ளை இந்த வாக்கியம் சொன்ன அபாடா ராமானுஜருக்கு ஒரு சமாதானம் வந்துதான். ஏன்னா ராமானுஜர் ராமாயணத்தை 1 வருஷ கால பரியந்தம் பெரிய திருமலை நம்பிகளிடத்துல திருமலை திருப்பதி அடிவாரத்துல கேட்டவர். அப்பெல்லாம் இந்த விஷயம் கேட்கிறாரோ அப்பெல்லாம் அடடான்னு மனசு நொந்து போயிடுவார். ஆனா இன்னைக்கு இந்த பெண் பிள்ளை வாக்கியத்துல அவருடைய என்ன சொல்றது, ஜென்மாந்திர துக்கத்துக்கு ஒரு மருந்து, மயிலிறகாலே மயிலிறகினாலே மருந்து தடவினா போலே. இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. ராமானுஜர் கைய கூப்பிண்டார், ஹா சீதா மாதா அப்படின்னு ஜபிச்சார். ஏ வால்மீகி மகரிஷி அப்படின்னு தளச்சார். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹிய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். எப்பொழுது ராமா 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 ராமானு கத்தின்றிருக்கிற அந்த வால்மீகி விஷயத்தை இந்த பெண்பிள்ள சொல்லிட்டார். இவர் சொன்ன உடனே ராமானுஜர் மனசுல ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் அப்படின்னு மனசுல ஜபிச்சார். அப்ப இனிமேல் எவனாவது ராமனை தப்பா பேசினா பலார்னு அறையணும், இல்லாட்டி இந்த விஷயத்த சொல்லணும் சரியா. வண்ணானாலே வால்மீகிக்கு அனுக்கிரகம். புரிஞ்சதோ? பெண் பிள்ளை எவ்வளவு தெளிவாக விஷயத்தை புரிஞ்சு பேசுகிறா பாருங்க. வைகுண்டம் போனால் பெண் பிள்ளையை ஒரு 81 சுத்து சுத்தினான, ஒவ்வொரு வாக்கியத்துக்கு ஒரு சுத்துன்னு 81 பிரதட்சிணம் பண்ணி அவளை சேவிக்கணும். அவளை சேவிச்சுட்டு அப்புறம் ராமானுஜரை சேவிச்சா போதும், சரியா? அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணமிழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனைப் போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையைப் போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவைப் போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானைப் போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரைப் போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரைப் போலே, சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனைப் போலே, அந்தரங்கம் சொன்னேனோ த்ரிஜடையைப் போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே, அகம்வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரைப் போலே, தேவு மற்றறியேனோ கவியாரைப் போலே, பெற்றேனோ தேவகியைப் போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரைப் போலே, வளர்த்தேனோ யசோதையைப் போலே, அனுயாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே, அவல் பொறியை ஈந்தேனோ குச்சேலரைப் போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரைப் போலே, கம்புக்கேனோ சஞ்சயனைப் போலே, தால் பெற்றேனோ ஜனகரைப் போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரைப் போலே, முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே, கொண்டு தெரிந்தேனோ திருவடியைப் போலே, தீர்த்தேனோ நம்பாடுவானைப் போலே, இதில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. அதுலேயும் ராமானுஜர் இந்த லவகுசாவை அயோத்தியாவுக்கு வந்து ராம சபையில் ஆச்சரியமாக ராமாயணம் சொல்லும்பொழுது உட்கார்ந்து கேட்ட லக்ஷ்மணன், ராமன் லக்ஷ்மணன் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் ஒருத்தர் இப்படி பார்த்துட்டாளன் திரும்பி திரும்பி, லக்ஷ்மணா பார்த்துட்டாடா அண்ணா, அந்த 14 வருஷம் என்னெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டதுன்னு அப்போ பார்த்ததோட இப்போ கேட்கும்போது ரொம்ப வலிக்கிறதுண்ணா அப்படின்னு சொன்ன அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜன். பெண் பிள்ளை பாக்கியத்தை என்னன்னு சொல்கிறது, அவளால் நாம் அடைகிற பாக்கியத்துக்கு எத்தனை கோடி ஜென்ம அவளுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய கடனையும் தீர்த்துடலாம், பெண் பிள்ளை கடன் மட்டும் தீராது, தீரவும் வேண்டாம். அதனால் பெண்களே, பெண்ணாக பிறந்த மாதிரி இருக்குன்னு புலம்பாதீங்க, பெண் பிள்ளை மாதிரி இந்த பெண் பிள்ளையாக மாறிடணும். அத்தியாச்சரியமான பெண் பிள்ளை திருவடிகளுக்கு கோடி நமஸ்காரங்கள். ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவியாழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு, ஜெய் போலோ யதிராஜர் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு, ஜெய் போலோ வால்மீகி மகர்ஷிக்கு. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.